அரசனாத வாசிக்கலாம்.
அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதாய் இயேசுவை நோக்கி, எனக்கு பிறன் யார் என்று கேட்டான். இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேம் இருந்து.
சரி, அப்ப இங்க நம்ம பார்க்கிறோம் இந்த மாதிரி வசனம் சொல்லுது, தனக்கு நீதிமான் ஆகிறதுக்காக. அது என்ன அர்த்தம்னா, ஒரு சந்தர்ப்பம் ஒரு சூழ்நிலை நடந்து கொண்டுட்டு அந்த நாட்கள்ல இஸ்ரேல், நீங்க நல்லா தெரியும் இஸ்ரேலுடைய 12 கோத்திரங்கள் சவுலமன் ராஜாக்கு பின்பு பிரிந்து போயிட்டாங்க. 2 கோத்திரமே ஆயிட்டாங்க, யூதா தேசம், யூதா தேசத்தோடு இருக்கிற தலைநகரம் ஜெருசலம், அப்புறம் அந்த மீதி 10 கோத்திரங்கள் பேர் இஸ்ரேல இருந்தது, அவங்களுடைய தலைநகரம் சமாரியா. இவன் யூதா தேசத்தார் அதிகமா தேவனோடு இருக்கிற ஆசீர்வாதங்களை வாங்கிட்டு இருந்தாங்க தான் நம்ம பார்க்கிறோம். அதனால அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, பிறன்னா நீதி யூதர்கள், அந்த 10 கோத்திரத்தோடைய இருக்கிற இஸ்ரேல் ஜனங்கள் அவங்களுடைய பிறன் இல்லை, என தேவன் அவங்கள மேல ஆசீர்வாதம் பாராட்டல, அதனால தான் அவரு சரியாக செய்கிறது. அவருடைய மனசாட்சிக்கு அந்த கேள்வி கேட்கறதுக்கு அவர் கேட்கிறாரு, நம்முடைய பிறன் யார்? இந்த கேள்வி நம்ம பார்க்கிறோம். சரி, இந்த காரியத்தை சம்பந்தமா கூட சகோதரர் ரசல் பிப்ளிக்கல் கமெண்ட்ஸ்ல பேஜ் 322 பக்கத்துல அவரு இந்த காரியங்களை சொல்றாரு, எப்படி யூதர்கள் மத்தியில இப்படிப்பட்ட சம்பவமா இருந்துச்சுதான் நம்ம பார்க்கிறோம். இந்த சம்பவம் இப்படி நடக்கும்போது கர்த்தர் இயேசு இந்த நியாய சாஸ்திரிக்கு எப்படி வளர்க்கணும், இப்ப இந்த நியாய சாஸ்திரி நல்ல புத்தி உள்ளவர்கள், தாங்கள் ஞானம் உள்ளவரா நினைக்கும் போது ஏதோ ஒரு 2-3 வார்த்தையில சொன்னா அவங்க கேட்பாங்க, கண்டிப்பா கேட்க மாட்டாங்க. அதனால்தான் அவர் இந்த மாதிரி ஒரு ஓமை தொடங்குறார் தான் நம்ம பார்க்கிறோம். பார்க்கிறோம் இதுக்கு நல்ல சமாரியனுடைய ஓமை பேரை இப்போ பொதுவா எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. நம்ம பார்க்கிறோம் இந்த ஓமை அன்னைக்கு சொல்லத்திலிருந்து இன்ற நாள் வரை இந்த ஓமைக்கு 3 பார்வை இருக்குது. அதாவது அன்னைக்கு அந்த நியாய சாஸ்திரிக்கு இந்த ஓமை இயேசு கிறிஸ்து சொல்லும் போது அந்த நேரத்தில் இந்த ஓமை யாருக்காக இருந்துச்சு, யூதர்களுக்கு இருந்துச்சு, ஒரு யூதனுடைய பார்வை இருந்துச்சு. பின்பு இந்த ஓமை புது ஏற்பாடுல எழுதப்பட்ட பின்பு இந்த முழு சுவிசேஷ யுக காலத்துல இந்த ஓமைக்கு ஒரு பேர் கிறிஸ்தவருடைய பார்வை இருக்கு. ஆனா அதுக்கு மேல் ஒரு 3வது பார்வை இருக்குது, புது சிருஷ்டியின் பார்வை. சோ 3 பார்வை இருக்குது இந்த ஓமைக்கு. யூதனுடைய பார்வை, பேர் கிறிஸ்தவர்களுடைய பார்வை, பின்பு புது சிருஷ்டியின் பார்வை. சோ முதல் நம்ம பார்க்கலாம் யூதனுடைய பார்வை. யூதனுடைய பார்வை பார்க்கும்போது இந்த ஓமை நேரடி அர்த்தத்தில் இருக்கும் போது இதுல ஒரு முக்கியமான பாடம் இருக்குது. யூதர் ஜனங்களுக்கு தான் இங்கே நம்ம பார்க்கிறோம். இங்கே இந்த ஓமையுடைய ஒவ்வொரு விஷயம், இந்த போகிற வழி, எருசலேம்ல இருந்த எரிகோ, இதெல்லாம் வந்து யூதர்களுக்கு பொதுவா தெரிஞ்சுட்டு இருக்கிற காரியங்கள்லாம் இருந்துச்சு நம்ம பார்க்கிறோம். இந்த விஷயம் நம்ம பார்க்கிறோம் பிப்ளிக்கல் கமெண்ட்ஸ்ல 31 வசனத்துக்காக 323 பக்கத்துல அங்கே பிரதர் ரசல் எழுதுறாரு, எரிகோ ஒரு குடியிருக்கிற பட்டணம் இருந்துச்சு அந்த நாட்கள்ல, ஆசாரியர்களுக்கு லேவியர்களுக்கு தான் நம்ம பார்க்கிறோம். சோ அந்த ஜனங்கள் ஆசாரியங்கள் மற்றும் லேவியர்கள் அனுதினமும் எரிகோல இருந்து ஜெருசலம், ஜெருசலம்ல இருந்து எரிகோ பயணம் போடுவாங்க தான் நம்ம பார்க்கிறோம். இது ஒரு புதுசான அதிசயமான காரியமே கிடையாது, இது யூதர் கேட்கிறவங்களுக்கு தான் இங்க நம்ம பார்க்கிறோம். அந்த வழி எப்படிப்பட்ட வழி இருந்துச்சுன்னா, நடந்த சம்பவங்கள் தான் இங்க நம்ம பார்க்கிறோம். இது ரீப்ரின்ஸ்ல கூட 38/4/3804 அந்த ரீப்ரிண்ட்ல நீங்க படிச்சாக்கா அங்க சகோதர ரசல் சொல்றாரு, அதாவது 1893 அந்த வருஷத்துல இந்த காரியத்தை எழுதும் போது அவர் சொல்றார், அந்த சமயத்துல கூட அந்த வழியில போகிறவர் ஒரு பாதுகாப்புக்காக யாரோ கூட கொண்டு போவாங்க, அந்த மாதிரி வந்து ஒரு பயங்கரமான வழியா இருந்துச்சுதான் நம்ம பார்க்கிறோம். சோ இந்த காரியத்தை யூதர்களுக்கு ஒரு என்ன சொல்ல பார்க்கிறோம்னா ஒரு ஆச்சரியமான விஷயம் இல்ல. அப்புறம் ஒரு ஆசாரியன் வராரு, பிறகு ஒரு லேவியர் வராரு, ரெண்டு பேரும் அந்த மனுஷனு கிட்ட வந்து பார்த்துட்டு அப்படியே எந்த உதவியும் பண்ணாம அப்படியே ஒரு பக்கமா போயிடுறாங்க. அது கூட கேட்கிற யூதர்களுக்கு புரிஞ்சுட்டாங்க, எனக்கா வேத வசனத்துல சொல்லப்படுத்தது ஒரு லேவியன் அல்லது ஆசாரியன் ஒரு செத்து போயிட்டு இருக்கிறவர்கிட்ட போய் என்ன பண்ணக்கூடாது, ஒரு தொடுக்கூடாதுன்ட்டு அந்த வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். லேவியர் ஆகமம் 22:4
அருணின் சந்ததியாரில் எவன் குஷ்டரோகியோ அவன் பிரமியம் உள்ளவனோ அவன் சுத்தமாக்க மட்டும் பரிசுத்தமானவைகளில் புசிக்கலாகாது. பிணத்தினாலே தீட்டானவைகளில் எதையாகிலும் தொட்டவனும் இந்திரியங்களில் கழித்தவனும் தீட்டுப்படுத்துகிற யாதொரு ஊரும் பிராணியாகிலும் தீட்டுள்ள மனிதனையாகிலும் தொட்டவனும்
செய்து ஒரு தீட்டப்படுற காரியம் இருக்கிறதுனால அவங்க அந்த ஆபத்தை எடுக்கிறதுக்கு விரும்பல. ஒருவேளை செத்துட்டுனா உயிரோட கூட இருக்கலாம், ஆனா ஒருவேளை செத்துட்டுனா ஏன் அந்த ஒரு ஆபத்தை எடுக்கணும், என்ன பண்ணிடுவாங்க, அப்படியே அவங்க பக்கமே பார்த்துட்டு போயிடுவாங்க. இன்னொரு காரணம்னா ஒருவேளை உதவிக்கு போய் பண்ணனா அந்த திருடங்கள் கிட்ட ஒருவேளை பள்ளி வாங்க வேண்டியதா இருக்கும். சோ இந்த மாதிரி இருக்கிற பயத்தினால இந்த ஆசாரியங்கள் மற்றும் லேவியர்கள் கண்டுக்காம போயிடுவாங்க, அது பார்க்காம அவங்க வழியில போயிட்டு இருப்பாங்க தான் நான் பார்க்கிறோம். ஆனா இந்த ஒரு இருக்கிற ஓமையில கேட்கிற யூதர்களுக்கு அந்த சமாரியன் பத்தி கேட்கும் போது அது ரொம்ப விசித்திரமா இருந்துச்சு. ஏனென்றால் சமாரியர்கள் அவங்களுடைய பார்வையில அசுத்த ஜனங்களா இருந்தாங்க. சமாரியரே அவங்க தேவனுடைய ஜனங்கள் அவங்க ஏற்றுக்கொள்ளல. சோ இப்படி அந்த சமாரியர் பத்தி பேசும்போது அவங்களை கொஞ்சம் அப்படியே கேட்டுட்டு இருந்தாங்க இந்த சமாரியர் பத்தி. ஆனா இங்க நம்ம தெரியும், இங்க கர்த்தராக இயேசு கிறிஸ்து இந்த சமாரியர் பத்தி பேசும்போது அவருடைய தனக்கு பத்தி அவர் தனக்கு குறிச்சு தான் பேசிட்டு இருந்தார் தான் நம்ம நல்லா தெரியும். எனக்கா கர்த்தராக இயேசு கிறிஸ்து இந்த யூதர்கள் கிட்ட பேசிட்டு இருக்கும் போது யோவான்ல நம்ம என்ன பார்க்கிறோம்னா அந்த சமயத்துல அவருக்கு சமாரியனே கூப்பிட்டார் தான் நம்ம பார்க்கிறோம். இந்த வசனத்துல வாசிக்கலாம், இது யோவான் 4:9 அதுல அந்த சமாரிய ஸ்திரீ பத்தி நம்ம படிக்கிறோம். முக்கியமா நான் சொல்லிருக்கிற வசனம் யோவான் 8:48.
அப்பொழுது யூதர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, உன்னை சமாரியன் என்றும் பிசாசு பிடித்தவன் என்றும் நாங்கள் சொல்லுகிறது சரிதானே என்றார்கள்.
பாத்தீங்களா, அவரை சமாரியன் கூப்பிட்டீங்க, கோபம் ஆயிட்டாங்க. எனக்கு என்ன சொன்னார் கருத்துறாங்க, நீங்க நெஞ்சிருக்கிறீங்களே, நீங்க தேவன் கும்பிடுக்கிறீங்க, உங்களுடைய அப்பா தேவன் நெஞ்சிருக்கிறீங்க, ஆனா உண்மையா தேவன் உங்க அப்பா இருந்தானா, நீ என்ன பண்ணிருக்கணும், நேசிக்கணும், அவங்க அப்பா பிசாசு. அது சொல்லும் போது திரும்பி இவரே பிசாசு சொல்ற மாதிரி அவர் மேல திருப்பிட்டாங்க. இப்ப நம்ம தெரியுது நீங்க சமாரியனு, நீங்க தான் பிசாசு பிடிக்கிறவர் தான் இருக்கிறீங்க தான் பாக்குறோம். இப்படியே வந்த விஷயம் சம்பவத்துல சமாரியர்கள் கிட்ட எந்த சம்பந்தமே வைக்கல யூதர்கள். இது நம்ம அந்த காரியத்தை யோவான் 4:18 வாசிக்கலாம்.
எப்படி எனில் 5 புருஷர் உனக்கு இருந்தார்கள், இப்பொழுது உனக்கு இருக்க
அது மட்டும் இல்ல, தண்ணி வேற கேக்குறீங்க என்கிட்ட, இது எப்படி ரொம்ப வினோதமா இருந்துச்சு அவருக்கு. அவங்களுக்கு நம்ம பார்க்கிறோம், இங்க நம்ம பார்க்கிறோம் அப்படிப்பட்ட ஏற்பாடு சூழ்நிலை நடந்து கொண்டு இருந்துச்சு. இந்த ரெண்டு பகுதி இஸ்ரேல், அதாவது இந்த ரெண்டு கோத்திரத்தோடு இருக்கிற யூதா மற்றும் பத்து கோத்திரத்தோடு இருக்கிற இஸ்ரேல் மத்தியில, இந்த மாதிரி சந்தர்ப்ப சூழ்நிலையில நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாம் என்ன பார்ப்போம்னா, இங்க இந்த ஓமை பேசும்போது அவங்களுக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருந்துச்சு. எனக்கு இந்த ஓமையில கர்த்தர் இயேசு அவர் என்ன பண்ணார்னா, அவர் காமிச்சார் ஒரு முக்கியமான விஷயம். அது என்னன்னா, இந்த யூதர்களுக்கு அன்பு இல்லை சமாரியர் மேல, ஆனா ஒரு சமாரியருக்கு என்ன இருக்கு, அன்பு உண்டு, அன்பு உண்டு. அதை வச்சுதான் எனக்கு அந்த மனுஷன் ஜெருசலம்ல இருந்து எரிக்கோ கடந்து போயிட்டு இருக்கிற மனுஷன், திருடங்கள் கிட்ட மாட்டிட்டு இருக்கிற மனுஷன், அவர் யூதனா இருந்தாரு. அவர் யூதனா இருக்கும்போது ஒரு யூதனுக்கு உதவி பண்றதுக்காக யார் வர, ஒரு சமாரியன். தங்களுடைய சொந்த ஜனங்கள அந்த ஆசிரியர் மற்றும் லேவியர்களோ கண்டுக்காம அவங்க வழியில போயிட்டாங்க. ஆனா இந்த சமாரியன் வந்து என்ன பண்றாருன்னா, இந்த சமாரியன் வந்து உதவி பண்றாரு. இதுதான் கர்த்தர் இயேசு காமிக்கிறார். நல்லா பாருங்க இந்த விஷயம், நல்லா தெரிஞ்சுக்கோ இந்த காரியத்தை நாம் பார்க்கிறோம். அதனால தான் நீங்க வச்சு நிற்கிற பிரிவு, உங்களுடைய மற்ற சகோதரர்களுக்கு வச்சு நிற்கிற பிரிவு, இது நல்ல பிரிவு இல்லை. இதுதான் வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பாடம் வச்சுட்டு இருந்தார் யூதர்களுக்கு. இந்த விஷயம் நீங்க வாசிக்கலாம், அதே லூக்கா 10:36-37.
இப்படி இருக்க கண்ணர் கையில் அகப்பட்டவனுக்கு இந்த மூன்று பேரில் எவன் பிறனா இருந்தான் உனக்கு எப்படி தோற்றுகிறது என்றார். அதற்கு அவன், அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்றான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீயும் போய் அந்தபடியே செய் என்றார்.
எப்படி ஒரு சமாரியன் அன்பு காமிச்சாரு, எப்படி ஒரு சமாரியன் வந்து உங்களை பிறன் நினைச்சாரு, அதே மாதிரி நீ என்ன பண்ணிப்போம். இவ்வளவு நாளா வந்து நீங்க அந்த சமாரியர் அந்த இஸ்ரேல் மற்ற பத்து கோத்திரத்தார் உங்களுடைய பிறனை நினைக்கல, நான் காமிச்சுட்டு இருக்கிற சந்தர்ப்பத்தில் பாருங்க, அவங்க உங்களுடைய பிறன் எப்படி அவரு செஞ்சார் உங்ககிட்ட, அப்படி நீ என்ன பண்ணு அவங்ககிட்ட செய். இது வந்து யூதனுடைய பார்வை. போய் சேர்ந்துச்சா தெரியும் தெரியல, அவங்கள உணரிட்டாங்க தெரியல, ஆனா இந்த நோக்கத்துல தான் கர்த்தர் இயேசு இந்த ஓமை அன்னைக்கு அந்த நியாய சாஸ்திரிக்கு சொல்லிட்டார். ஆனா ரெண்டாவது பார்வை பார்க்கும்போது, இந்த ஓமை முழு சுவிசேஷ யுகத்துல கிறிஸ்தவர்கள் மத்தியில இது படிச்சுட்டு இருக்கும் போது, இதுல இருந்து கிறிஸ்தவர்கள் என்ன கற்றுக்கொள்கிறாங்க, இதுல இருந்து கிறிஸ்தவர்கள் கற்றுக்கொள்கிறாங்க என்ன மாதிரி பாடங்கள்னா, உதவி செய்யணும், ஏழைகளுக்கு போய் கவனிக்கணும், ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறவர்களுக்கு போயிட்டு ஏதோ எந்த விதமான ஒரு உதவி நம்ம செய்யணும். இப்படிப்பட்ட இருக்கிற பாடங்கள் வந்து கிறிஸ்தவர்களை கற்றுக்கொள்கிறாங்க தான் இந்த பாடத்துல நம்ம பார்க்கிறோம். அதனால தான் நீ நான் இன்டர்நெட்ல போய் பார்த்த ஹாஸ்பிட்டலுக்கு அதிகமா பொதுவான பேர் என்ன கொடுத்திருக்கிறாங்க கிறிஸ்டியன் கண்ட்ரீஸ்ல, குட் சமாரிட்டன் ஹாஸ்பிட்டல். அமெரிக்கால யூரோப்ல ரொம்ப பொதுவான பேர் ஹாஸ்பிட்டல்னா குட் சமாரிட்டன் ஹாஸ்பிட்டல். அது மட்டும் இல்ல, அவங்க என்ன அப்படி சொல்றாங்கன்னா, அவங்க சொல்றாங்க அந்த சத்திரத்து அது ஒரு ஹாஸ்பிட்டல் ஆயிடுச்சு. சோ ஹாஸ்பிட்டல் கத்தர் கூட்டிட்டு போனாரு, கவனிச்சார் கொஞ்ச நேரம், அப்புறம் கவனிக்கிறதுக்கு விட்டாரு. அவர் எப்படி நம்மளுக்கு வழி காமிச்சாரு, இன்னைக்கு கூட நம்ம என்ன பண்றோம், சத்திரத்தை தொடக்கம் அந்த சத்திரத்தை இந்த மாதிரி ஜனங்க என்ன பண்ணி பண்ணிக்கலாம், கவனிச்சுட்டு போலாம் தான் இன்னைக்கு அப்படியே நினைச்சு கொண்டுட்டே இருக்கிறாங்க தான் நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளை. அடுத்ததாக நம்ம என்ன பார்க்கிறோம்னா, விக்கிபீடியால வந்து இந்த குட் சமாரிட்டன் என்பது பேர்ல நம்ம தேடும் போது அங்கே கூட நம்ம படிக்கிறோம், அங்கே சொல்லுது இந்த ஒரு இயேசு கிறிஸ்து சொல்லப்பட்ட ஓமையிலிருந்து உதவி காரியத்து என்ன சொல்ல, இங்கிலீஷ்ல தமிழ்ல ரெண்டு ஒரே வேர்டு இருக்குது, இங்கிலீஷ்ல சாரிட்டி ஹெல்பிங், அந்த மாதிரி இருக்கிற காரியங்களை தான் இங்க இயேசு கிறிஸ்து இந்த ஓமை மூலமாக அநேக விதமான அமைப்புகள் அவங்களை ஏற்பாடு பண்ணிருக்கிறாங்க சமுதாயத்தின் சேவைக்காக. சமுதாயத்தின் சேவை, சமுதாயத்தில் அநாத பசங்க, வயசான முதியோர், ஏழை இருக்கிற ஜனங்கள், வியாதிப்பட்டவர்கள், குஷ்டரோகப்பட்டவர்கள், இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு உதவிக்காக அநேக விதமான இருக்கிற அமைப்புகள் திறந்துக்குது. இந்த காரியத்துக்காக தான் நம்ம பார்க்கணும்.
சமாதானம்
ஒரு விரல் காமிக்கிற மாதிரி அங்கே சமாதானத்துக்கு. அதுதான் நம்ம பார்க்கிறோம், எருசலேம், எருசலேம் தான் நம்ம பார்க்கிறோம். சோ இந்த எருசலேம் ஒரு அர்த்தம் காமிக்கிறது சமாதானத்துடைய இடம், இன்னொன்று வந்து குறிக்கிறது எரு வந்து அஸ்திபாரம். சோ சமாதானத்தில் அஸ்திபாரம், சமாதானம் இருக்கிற இடம், இது விஷயம் எருசலேம். இந்த எருசலேம் இருக்கிற பேரு ஆயிரம் ஆண்டு வருஷத்துல கர்த்தர் இயேசு கிறிஸ்து, கர்த்தராக இயேசு கிறிஸ்து தேவன், தேவன் வந்து அவருடைய வசனத்துல அடியாள அர்த்தத்துல இஸ்ரவேலுக்கு கொடுத்திருக்கிறார். நீங்க படிக்கலாம் அநேக இடங்கள்ல, சக்கரியா 14:8 ஏசையா 2:3 அதிகமா இடங்கள்ல எங்கெங்கெல்லாம் பழைய ஏற்பாடுல எருசலேம் பேர் வருது, அது எருசலேம் நகரம் குறிக்கிறதுல, அது இஸ்ரேல் தேசம் குறிக்கிறது நம்ம பார்க்கிறோம். ஜெகரியா 14:8
அன்னாளிலே ஜீவ தண்ணீர்கள் எருசலேமில் இருந்து புறப்பட்டு பாதி கிழக்கு சமுத்திரத்துக்கும் பாதி மேற்கு சமுத்திரத்துக்கும் போய் மாறி காலத்துக்கு கோடை காலத்துக்கும் இருக்கும்.
நம்ம பார்க்கிறோம் எருசலேம் என்று, எருசலேம் நகரம் இல்ல, எருசலேம் குறிக்கிறது இஸ்ரேல். ஏசாயா 2:3
புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாகோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள், அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்கிறார் என்பார்கள். ஏனெனில் சியோனில் இருந்து வேதமும் எருசலேமில் இருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும்.
ஆமா, இஸ்ரேல் ராஜ்யத்தின் ஆசீர்வாதங்கள் வெளிப்படத்தான் நம்ம பார்க்கிறோம். ராஜ்யத்தின் ஆசீர்வாதங்கள் இஸ்ரேல் வெளிப்படும் போது அந்த நேரத்தில் இஸ்ரேலுடைய பேர் இருக்கும் எருசலேம், எருசலேம் இங்க நம்ம பார்க்கணும். ஆனா இந்த இடத்துல இந்த உவமையில இந்த எருசலேம் என்ன குறிக்குதுன்னா, இது குறிக்குது ஏதன், ஏதேன், ஏதேனுடைய ஆசீர்வாதங்கள், ஈடன் அண்ட் இட்ஸ் பிளஸிங், ஏதன் மற்றும் ஏதனுடைய ஆசீர்வாதங்கள், எந்த வீட்டு தேவன் உருவாக்கிட்டார் மனிதன்காக. சோ எருசலேம் இந்த மனுஷன் எங்கிருந்து அவரு கடந்து போறாரு, எருசலேம், எருசலேம் வந்து குறிக்குது ஏதேன், ஏதேனுடைய ஆசீர்வாதங்கள். அங்கிருந்து அவர் எங்க போறாரு, எரிஞ்சின் போறார், எரிக்கோ. எரிக்கோ நம்ம வசனத்துல பார்க்கும் போது எரிக்கோ குறிக்குது, அதுக்கு அது ஒரு வார்த்தை இருக்குது நம்ம பார்க்கிறோம் ஹெப்ரியர், ஹெப்ரியர்ல 3:405 சுகந்த வாசனை, சுகந்த வாசனை. அது மட்டும் இல்ல, யோசுவா புஸ்தகத்துல 6 பார்க்கும் போது எரிக்கோ குறிக்குது ஒரு அழிவின் நகரம், அழிவின் நகரம். இப்போ இந்த உவமையில இந்த எரிக்கோ என்ன குறிக்குதுன்னா, இது குறிக்குது மனுஷனுடைய விழுந்ததல். ஏன்னா மனுஷன் விழுந்தும் போது அவர் எங்க போனாரு, ஒரு சுகந்த வாசனை தேடி போனார். என்ன அந்த சுகந்த வாசனை, பாவமுடைய பழக்க வழக்கங்கள். இன்னைக்கு பாரு எப்படி அந்த பாவமுடைய பழக்க வழக்கங்கள் எல்லா மனிதனுக்கு இழுத்து போகிற காரியம், எப்படி வந்து ஒரு சுகந்த வாசனை சென்ட் போட்டா அது என்ன பண்ணும், ஒருத்தருடைய மூக்கே இழுத்து போவோம் அதை கேட்கறதுக்கு. அந்த மாதிரி என்ன நம்ம பார்க்கறோம்னா, பாவம் அந்த மாதிரி இருக்குது. ஒரு பக்கமா பாவம், பாவத்தின் மூலமாய் வருது மரணம். பாத்தீங்களா, எரிக்கோடைய 2 சுகந்த வாசனை, அழிவு நகரம். இது காமிக்கிறது மனுஷனுடைய விழுந்ததல். சோ இப்படி பார்க்கும்போது சகோதர சகோதரிகள், இது நம்ம பார்க்கணும், இது எப்படி வந்துச்சு, எப்படி இந்த விழுந்ததல் வந்துச்சு. அங்கே இயேசு கிறிஸ்து அந்த 30 வசனத்துல வெளுக்கிறார் நம்மளுக்கு, வாசிக்கலாம்.
இப்படி இருக்க கள்ளர் கையில் அகப்பட்டவனுக்கு இந்த 3 பேரில் எவன் திறனாய் இருந்தான் உனக்கு எப்படி தோன்றுகிறது என்றார்.
பாத்தீங்களா, கள்ளர்கள் மத்தியில விழுந்துட்டாரு. யார் இந்த கள்ளர்கள், இந்த கள்ளர்கள் குறிக்கிறப்ப கள்ளர்கள் ஒருத்தர் இல்ல அநேகர். சோ இந்த கள்ளர் முதல் சாத்தான் என்ன திருடத்துக்கு விரும்பிட்டார் என்ன கல்லறுதல் இங்கே தொலைக்கிறீங்களா? சாத்தான் என்ன திருடத்துக்கு விரும்பிட்டாரு? வசனத்தில் வாசிக்கலாம் என்ன திருடத்துக்கு விரும்பிட்டார். பிலிப்பியர் 2:6 இறங்கிச்சு அவர் மேல. காயம், பற்கள், அந்த பற்கள் என்ன குறிக்குது? பாவம், பாவம் குறிக்குது. அந்த பற்கள் பாவம் குறிக்கும் போது சாத்தான் மற்றும் அவருடைய தூதர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, மனுஷன் முழு பாவத்துல கொண்டு போயிட்டாங்க. முழு பாவத்துல கொண்டு போயிட்டாங்க. நம்ம பார்க்கிறோம் சகோதர, முதலாம் உலகத்துல நம்ம பார்க்கிறோம் எந்த நிலைக்கு போயிட்டு நம்ம பார்க்கிறோம்னா, வசனத்துல சாட்சி படிக்கிறோம். ஆதியாகமம் 6:5-6,
மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும், அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாய் இருந்தது.
எந்த அளவுக்கு மனுஷன் பாவத்தில் போயிட்டான், யார் கொண்டு போயிட்டாங்க மனுஷன் இந்த அளவுல பாவத்தில்? சாத்தான் மற்றும் சாத்தான் கூட இருக்கிற தூதர்கள் அநேக விதமான பழக்கவழக்கங்கள், புது புதுசா வினோதமான பழக்க வழக்கங்கள் கொண்டு வந்தார் சாத்தான். சாத்தானுடைய தூதர்கள் காயப்படுத்திட்டார் மனுஷ ஜாதியை. இங்க நம்ம பார்க்கிறோம், இப்போ தேவன் விஷமப்படுத்திட்டார். இது என்ன அப்படின்னா, இது இங்கிலீஷ் அதோடைய வார்த்தை நம்ம பார்க்கும் போது ஹெப்ரியர்ல அது வேர்டு வந்து NACHAM, நச்சம். நச்சம்னா தேவன் வந்து ரொம்ப அந்த மாதிரி ரொம்ப விஷமம் ஆயிட்டார். அதாவது தேவன் தெரிஞ்சிச்சு இந்த மாதிரி வந்து பாவம் அனுமதி இருக்கும், ஆனா மனுஷனுடைய இருக்கிற மேல வந்துட்டு இருக்கிற பாதி பார்க்கும்போது அந்த கெட்ட கெட்ட காரியத்துல இறங்கும் போது தேவனுக்கு என்ன வந்துச்சு, மனசுல ஒரு வர்க்கம் வந்துச்சு, பாவம். ஐயோ, இங்கிலீஷ்ல சை டு சை, தேவன் சை அந்த மாதிரி பார்க்கறதுக்கு நம்ம பார்க்கிறோம். சகோதர சகோதரிகள நீங்க ஞாபகம் இருக்கும், இந்த காரியத்துல யோர்தான் நதியுடைய சத்தியத்துல அந்த ஆர்மோன் மலையில இருந்து உழுவும் போது என்ன ஆகுது, அந்த தண்ணி சேர் மாதிரி ஆகுது, சேர் மாதிரி ஆகுது. அந்த சேர் தான் இந்த காயங்கள், இவ்வளவு காயங்கள் மனுஷன் மேல பட்டு வச்சுட்டான் இங்க நம்ம பார்க்கிறோம். அது மட்டும் இல்ல, நெக்ஸ்ட் பாதி செத்து உள்ள பாதி செத்துட்டு இருக்கிற நிலையில விட்டுட்டாங்க நம்ம பார்க்கிறோம். அந்த பாதி செத்துட்டு இருக்கிற நிலை என்னன்னா, தேவனுடைய கிருபையில அவருடைய சுத்த கிருபையில இன்னைக்கு எல்லா மனிதர் சாவாங்க, ஆனா எல்லா மனிதன் உயிர்ப்பிக்கு போவாங்க. பாவத்தின் சம்பளம் மரணம், ஆனா தேவனுடைய கிருபையில முதல் அது ஹோசியால நம்ம படிக்கிறோம். எப்படி அது தேவனுடைய கிருபை 13:14 வாசிக்க வேண்டாம், நீங்க நல்லா தெரியும். மறுபடியும் ஹெப்ரியர் 2:9 பார்க்கிறோம், அது தேவனுடைய கிருபையில. அப்புறமா இயேசுடைய கிருபை 2 Corinthians 2:9, இந்த விழுந்த போன மனுஷ ஜாதி மீட்கப்பட்டிருக்கிறாங்க. மீட்கப்பட்டு பிறகு இப்போ இந்த மனுஷ ஜாதி செத்துக்கின்றாலும் கூட ஒரு நாள் நியமிக்கப்பட்டு இருக்கிற நாள் எல்லாரும் எழுச்சி வருவாங்க. இந்த மரணமே ஒரு தூக்கமே மாறிக்குது. இதுதான் தேவனுடைய கிருபை தான் இங்க நம்ம பார்க்கிறோம். இது முழு மரணம் இல்ல, இது பாதி மரணம், பாதி மரணம். எனக்கா முழு மரணம் ரெண்டாம் மரணம், ரெண்டாம் மரணத்துல செத்தோம்னா அது முழு மரணம் தான் இங்க நம்ம பார்க்கிறோம். மனுஷ ஜாதி பத்தி இங்க நம்ம வாசிக்கிறோம். இப்ப நேரங்கள் பத்திரத்துல வெறும் ஒரு 10 நிமிஷம் தான் இருக்கு. இந்த 10 நிமிஷம்ல எப்படி சுருக்கணும் நான் ட்ரை பண்றேன் இந்த சப்ஜெக்ட். ஆனா சகோதர சகோதரிகளை இங்க நம்ம பார்க்கிறோம், ஃபர்ஸ்ட் வரார் ஒரு ஆசாரியன், நெக்ஸ்ட் வர லேவியர். இது குறிக்குது இரண்டாம் உலகம் ஆரம்பம், இது குறிக்குது யூதர் யுகம். இது காமிக்கிறது எப்படி, இந்த முதல் இந்த ஒரு ஆசாரியன், ஆசாரியன் தேவனுடைய பிரதிநிதி, குறிக்குது தேவனுடைய நியாய பிரமாணத்தின் மூலமாய் ஒரு வழி இருந்துச்சு, ஆனா அது பரிபூர்ண வெச்சாதான் உயிர் கிடைக்கும். ஆனா இந்த ஒரு இருக்கிற நியாய பிரமாணம் அந்த விழுந்த போயிட்டு அந்த காயம்படுத்த மனுஷனே தாக ஒண்ணு செய்ய முடியலதான் நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக வர லேவியர், அது குறிக்குது பழைய ஏற்பாடுடைய தீர்க்கதரிசிகள், தேவனுடைய வார்த்தைகள் சொல்லிட்டு இருக்கிறவங்களை அநேக அது என்ன அர்த்தம்? அவரே சொல்றாரு, கர்த்தரே சொல்றாரு, அந்த பயணம் என்ன? வசனத்துல நீங்க வாசிக்கலாம் அந்த பயணம் என்ன குறிக்குது. லூக்கா 19வது அதிகாரம், ஏன்னா நம்ம சுருக்கணும்னா எல்லா பேஜஸ்ல போய் சேரணும். லூக்கா 19:12,
பிரபுவாகிய ஒருவன் ஒரு ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வரும்படியாக தூர தேசத்துக்கு போக புறப்பட்டான்.
இந்த சமாரியன் ஒரு பிரயாணம்ல இருந்தாரு. எங்க தந்து? பரலோகத்துக்கிலிருந்து பூலோகத்துக்கு. இதுதான் இந்த சமாரியன் ஒரு பிரயாணத்துல இருந்தார். நம்ம பாக்குறோம் அந்த பிரயாணத்துல வரும்போது அவர் பார்க்கிறார். அவர் யார் பார்க்கிறார்? ஏன் அந்த பிரயாணத்துல வந்துட்டு இருந்தார்?
Yeah.
அது பேர் வந்து ஒரு சமாரியன் பற்றி உவமை, the parable of a certain Samarian. யார் அந்த சமாரியன், எப்படிப்பட்ட சமாரியன், அந்த சமாரியன் மாதிரி நீங்க நாங்க ஆகணும், அந்த சமாரியன் இருந்து நம்ம கற்றுக்கொள்ளணும். உங்களுக்கு தெரியுமா அந்த சமாரியன் அந்த மனுஷன் பட்டிட்டு இருக்கிற அனுபவம் அவரே வாங்கிட்டாரு, அதே திடங்கள்ல இருந்து அவர் அடி வாங்கிட்டாரு, துணி கிழிச்சிட்டாங்க, அதுல இருந்து சாவு வச்சாங்க. அதே மாதிரி இருக்கிற அனுபவங்கள் நீங்க நாங்க வாங்கணும். சிலர் நேரடியாக வாங்குவோம், சிலர் அடையாளமாக வாங்குவோம். ஆனா அதுதான் சகோதர சகோதரிகளை நாம வேண்டிக் கொள்ள வேண்டியான இருக்கிற காரியத்தை இருக்குது நம்ம பார்க்கிறோம். ஏனென்றால் சகோதர சகோதரிகளை இந்த கடைசி காலத்துல நம்ம இருக்கும் போது இப்ப நாம் என்னதான் வேண்டிக் கொள்ளணும், என்னதான் நம்ம ஜபம் செய்யணும் கேட்டாக்கா, அந்த ஜபம் பிலிப்பியர்ல மூன்றாம் அதிகாரம் 10:11 வாசிக்கும்.
இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு இருந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையமாக எண்ணுகிறேன்.
இதுதான் என்னுடைய ஜபம் உங்களுக்கு எனக்கு. ஆமென். தேவன் தாமே அவருடைய அவருடைய வசனங்களுக்கு ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
அன்பான சகோதர சகோதரிகளே,